நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியின் வரலாற்று துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் தீபிகா அவர்கள் தொல்லியல் படிப்புகளும் வேலைவாய்ப்பும் குறித்து நமக்கு பல்வேறு விதமான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்திருக்கின்றார். இணைந்து உரையாடுவது நமது புதுகை பண்பலையின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்கள். வாங்க நேர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஆர்கியாலஜி தொல்லியல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு துறை இருக்குது. சில பேர் அதை பத்தி கேள்விப்பட்டிருப்பாங்க, சில பேர் அதை பத்தி பெருசா கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதனால இன்னைக்கு தொல்லியல் துறைனா என்ன, அதுல நடக்கக்கூடிய அகழாய்வுகள், அதுல இருக்கக்கூடிய மேற்படிப்புகளை குறித்து இன்னைக்கு பல்வேறு தகவல்களை பேராசிரியர் அம்மா அவர்களை தொடர்பு கொண்டு பல்வேறு தகவல்களை தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அம்மா வணக்கம்.
நான் வந்து டாக்டர் எஸ் தீபிகா. நான் வந்து தொல்லியலாளர், மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ்ல ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்ல ப்ரொஃபஸரா இருக்கேன்.
அம்மா, இப்ப இந்த தொல்லியல் ஆர்கியாலஜி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பெரும்பாலும் இந்த 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய சமூக அறிவியல் பாடங்கள்ல தொல்லியல் அப்படின்னா என்னங்கிறது குறித்து அறிமுக பாடத்தை நம்ம பள்ளி மாணவர்கள் படிச்சிருப்பாங்க. அதை தாண்டி இந்த ஆர்கியாலஜி தொல்லியல் அப்படின்னா என்ன, இந்த தொல்லியல் துறை அப்படிங்கிற ஒரு துறை எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது, இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
இப்ப வந்து ஆர்கியாலஜி நம்ம பார்த்தா இது ரொம்ப எல்லாருமே வந்து இந்த மூவிஸ பார்த்துதான் இது இன்ஃபுளுன்ஸ் ஆவாங்க. எஸ்பெஷலி இந்த டைனோசர்ஸ் பார்த்துட்டு, பசங்களை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த இஜிப்சியன் மம்மிஸை பார்த்துட்டு, இந்த மாதிரி படங்கள் பார்த்த உடனே வந்து ஓ இது ஆர்கியாலஜி ரொம்ப ஃபேண்டசி, ஏதாவது ஒரு புதையலை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்துல தான் வந்து நம்ம வந்து அவங்களுடைய ஈர்ப்பை பார்க்க முடியுது தொல்லியல்ல. பட் இப்போ வந்து நிறைய நம்ம செய்திகளில் பார்க்கும் போது இந்த மாதிரி நிறைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல அகழ்வாராய்ச்சிகள் செய்யப்பட்டு அதுல கிடைக்கிற பொருட்கள், அதுக்கான மியூசியம் அருங்காட்சியகங்கள் இதெல்லாமே நம்ம பார்த்துட்டே வரனால இப்போ வந்து மாணவர்களிடையே வந்து தொல்லியல் பார்வை வந்து மாறி இருக்கு. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு நிறைய வந்து ஃபேக்ட்ஸ் பாக்குறாங்க, சோசியல் மீடியால பாக்குறாங்க, நியூஸ்ல பாக்குறாங்கன்னும் போது முன்னாடி இருந்த அந்த ஃபேண்டசி வேர்ல்டுல இருந்து மாறி இப்ப நிறைய பேருக்கு வந்து தொல்லியல்னா வந்து இது ஒரு படிப்பு, அறிவியல் சார்ந்த ஒரு படிப்பு அப்படின்ற ஒரு கான்டெக்ஸ்ட் நம்ம பார்க்க முடியுது. தொல்லியல் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா வரலாற்றுக்கும் தொல்லியலுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு என்ன சொல்ற ஒரு காம்பினேஷனான ஒரு லிங்க் இருக்கு ரெண்டுத்துக்குமே. வரலாறு வந்து எழுத்துக்கள் தோன்றின பிறகு ஆரம்பிக்கிற காலங்கள் வந்து முக்கியமா வந்து நம்ம வரலாற்று காலங்கள் அப்படின்னு நம்ம பாக்குறோம். எழுத்துக்கள் தோன்றுறதுக்கு முன்னாடி உள்ள காலங்கள், ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தை படிக்கிறதுக்கான முக்கியமா வாழ்ந்தது வந்து தொல்லியல் தான். ஸோ ஆர்கியாலஜி வந்து தொல்லியலுக்கும் இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ்ன்னு பாக்குறோம். ஸோ மாடர்ன் ஹிஸ்ட்ரி வரைக்கும் நம்ம வந்து வரலாற்றுல படிக்கிற மாதிரி தொல்லியல் வந்து ரொம்ப ரொம்ப ஏன்ஷியன்ட் ஹிஸ்டாரிக்கல் பீரியட் அப்படின்ற கூடிய அந்த கால வரலாற்று காலங்களை நம்ம முக்கியமா பாக்குறது வந்து தொல்லியல் சான்றுகள். நம்ம கல்வெட்டுகளால் இருக்கட்டும், சிற்பங்களா இருக்கட்டும், கோயில்களா இருக்கட்டும், இல்ல கற்கால கருவிகள் கற்கருவிகளா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து இந்த பிரைமரி சோர்சஸ் சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் பயன்படுத்தி மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அந்த காலத்துல, அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு அப்படின்னு படிக்கக்கூடியதுதான் வந்து தொல்லியல்.
அம்மா இப்ப மிக அருமையா சொன்னீங்க. இப்ப நமக்கு இந்த வரலாறு அப்படிங்கிற ஒரு பெரிய பிரிவு இருக்குது. வரலாறு அப்படின்னு சொன்னாலே ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளுடைய தொகுப்ப கால வரிசைப்படி நம்ம வந்து படிக்கிறதுதான் வரலாறு அப்படிங்கிறது பொதுவா எல்லாருக்கும் தெரியும். வரலாறு அப்படின்னா என்ன, இப்ப நம்ம தொல்லியலை பத்தி பேசும் பொழுது வரலாறுக்கும் தொல்லியலுக்கும் என்ன தொடர்பு, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
இப்போ வரலாற்றை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம வந்து நிறைய லிட்டரரி சோர்சஸ் மெயினா எடுப்போம், ரெஃபரன்சஸ் நிறைய எடுப்போம். ஸோ மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்ற நிகழ்வுகள் எல்லாம் வந்து ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து பண்றது. ஸோ வரலாற்றை எழுதுறதுக்கு வந்து தொல்லியலுடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியம். கல்வெட்டை படிக்கிறதா இருக்கட்டும், சிற்பங்களை படிச்சு அந்த மக்களுடைய உடைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம பாக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய நுட்பமான விஷயங்கள் எல்லாம் வந்து தொல்லியல் மூலியமா வந்து வரலாறு எழுதுறதுக்கு நம்ம வந்து உதவியா இருக்கு. ஸோ தொல்லியல்ன்றது வந்து ஒரு ஒரு ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயங்களையும் மக்கள் வாழ்வியல் பத்தின செய்திகளை வந்து வரலாற்று அதாவது நம்ம லிட்டரரி சோர்சஸ்ல இல்லாத விஷயங்களை தாண்டி நம்ம எப்படிலாம் அவங்க பயன்படுத்திருப்பாங்க, என்ன மாதிரி பாத்திரங்கள் பயன்படுத்திருப்பாங்க, அவங்க வீடுகள் எப்படி இருக்கும், ஸோ அவங்க மக்களுடைய வாழ்க்கை முறைகளை பத்தி ஆராய்ந்து பாக்குறதுக்கு தொல்லியல் ரொம்ப முக்கியம். ஸோ அதை வச்சுதான் அவங்க வரலாற்றை எழுத முடியும் நிறைய விஷயங்களும்.
ஆமா, இப்ப வரலாறு அப்படின்னு சொல்லும் பொழுதே வரலாறு முற்கால வரலாறு, இடைக்கால வரலாறு, நவீன வரலாறு அல்லது தற்கால வரலாறு அப்படின்னு சொல்லி இயற்கையை நம்ம மூணு வகையா பிரிப்போம். முற்கால வரலாற்றுல தொல்லியல் ஒரு பாடப்பிரிவா இருக்குது. இப்ப இந்த தொல்லியல் துறை அல இருக்கக்கூடிய உட்பிரிவுகள் என்ன, தொல்லியல் இருக்கக்கூடிய முதன்மை பாடத்திட்டம் தொல்லியல் இருக்கக்கூடிய உட்பிரிவுகள் என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
ஆர்கியாலஜி நம்ம பேசும்போது எல்லாருமே நினைச்சுக்கிறாங்க இது ஒரே சப்ஜெக்ட், எல்லாத்துமே வந்து அந்த பழைய பொருட்கள்லாம் பத்தி படிப்பாங்க, மண்ணை தோண்டுவாங்க, இப்படின்ற ஒரு ஜென்ரல் கான்டெக்ட் தான் மக்களிடையே இருக்கு. ஆனா அப்படி கிடையாது. ஆர்கியாலஜிலயே வந்து ஆர்கியாலஜியின் ஆர்ட்ஸ் இருக்கு, ஆர்கியாலஜியின் சயின்சஸ்ன்னு இருக்கு. இதுல நிறைய உட்பிரிவுகள் இருக்கு. இப்ப நீங்க சயின்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்கியோ பாட்னி, ஆர்கியோ ஜுவாலஜி, ஆர்கியோ கெமிஸ்ட்ரி, அப்புறம் வந்து பயோ ஆர்கியாலஜி, இந்த மாதிரி பல உட்பிரிவுகள் இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. ஸோ நீங்க ஒவ்வொரு இது பாத்தீங்கன்னா, இப்ப ஆர்கியோ ஜுவாலஜி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அகழ்வாராய்ச்சியில எனக்கு நிறைய எலும்புகள் கிடைக்குது, விலங்கு எலும்புகள் கிடைக்குதுன்னா அந்த எலும்புகள் மூலியமா அதை மட்டும் படிக்கிறதுக்கான உட்பிரிவா இருக்குது. ஸோ அந்த வந்து எந்த மாதிரி அனிமல்ஸ் அந்த காலத்துல இருந்து, என்ன மாதிரி விலங்குகள் இருந்துச்சு, அந்த விலங்குகள் என்ன சாப்பிட்டுச்சு, மனிதர்கள் வந்து அதை வந்து டொமஸ்டிகேட் பண்ணாங்களா இல்ல அதை வந்து வேட்டையாடி சாப்பிட்டாங்களா அப்படின்ற நிறைய விஷயங்களை அது ரொம்ப நுணுக்கமா அதை படிக்கக்கூடிய ஒரு இதுவா இருக்கு, உட்பிரிவா இருக்கு. இப்போ பயோ ஆர்கியாலஜின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாவே வந்து ஹியூமன் ஸ்கெலிட்டன்ஸை பத்தி படிக்கிறது. அகழ்வாராய்ச்சியில நமக்கு எலும்பு கூடுகள்லாம் வச்சு அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுக்கு என்ன ஏதாவது டிசீஸ் இருந்துச்சு, அவங்க என்ன உணவுகள் உட்கொண்டாங்க, இப்படின்ற பல ஆராய்ச்சிகள் பயோ ஆர்கியாலஜி அது மட்டுமே பத்தி பேசுது. இந்த மாதிரி நிறைய உட்பிரிவுகள் இருக்கு. இப்ப ஆர்ட்ஸ் அண்ட் ஆர்கியாலஜின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கல்வெட்டியல், எபிகிராஃபி இருக்கு, நியூமிஸ்மேட்டிக்ஸ் இருக்கு, ஸ்டடி ஆஃப் காயின்ஸ், அதுக்கப்புறம் அப்படி பாத்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் இருக்கு, கட்டடக்கலை இருக்கு. இந்த மாதிரி பல உட்பிரிவுகள் இருக்கு. ஸோ இது மூலியமா மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு நம்மளால படிக்க முடியுது. ஸோ இதுதான் வந்து உட்பிரிவுகள்னு பாத்தீங்கன்னா சயின்ஸ்லயும் இருக்கு, ஆர்ட்ஸ்லயும் இருக்கு. ஸோ நீங்க ஒன்ஸ் நீங்க பேச்சுலர் டிகிரி முடிச்சிட்டீங்கன்னா மாஸ்டர்ஸ் பண்ணும் போது நீங்க இதுல ஸ்பெஷலைசேஷன் பண்ணுவோம், பிஹெச்டி பண்ணும் போது இதுல ஸ்பெஷலைசேஷன் பண்ணுவோம். ஸோ ஆர்கியாலஜி நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்குள்ளேயே நிறைய உட்பிரிவுகள் இருக்கு.
ஆமா, இப்ப தொல்லியல் அகழாய்வு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தொல்லியல் அகழாய்வு அப்படின்னா என்ன, அகழாய்வின் மூலமா வரலாற்று ரீதியா என்னென்ன தகவல்கள் நமக்கு கிடைக்குது, இந்த தொல்லியல் அகழாய்வின் மூலமா கிடைக்கக்கூடிய தகவல்களுடைய உண்மை தன்மைய நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
தொல்லியல் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இது வந்து ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு படிப்பு, இது சயின்டிபிக் ஸ்டடி தான். டெஃபினேஷனே வந்து சயின்டிபிக் ஸ்டடி தான் ஆரம்பிக்கும் ஆர்கியாலஜியை பொறுத்த வரைக்கும். இப்போ இதுல பார்க்கும் போது அதாவது எப்படி வந்து இதுக்கான வந்து தரவுகளை ஃபர்ஸ்ட் சேகரிப்பாங்க, ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்திருக்கான் அப்படின்னு நம்ம எப்படி தரவுகள் சேகரிப்பாங்கன்னு ரெண்டு விதத்துல சேகரிப்பாங்க, ஒன்னு கள ஆய்வு, இன்னொன்னு அகழ்வாராய்ச்சி. ஸோ எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் எக்ஸ்கவேஷன் இந்த ரெண்டு விதத்துலதான் வந்து ஆர்கியோலஜிஸ்ட் வந்து பிரைமரி சோர்ஸஸை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சைட்டுக்கு போறோம், அந்த சைட் வந்து இந்த இடத்துல மக்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு எப்படி தெரியுதுன்னா கள ஆய்வு பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஏதாவது பானை ஓடுகள் வெளியில தெரியுதா, இல்ல கற்கருவிகள் ஏதாவது இருக்கா, பக்கத்துல ஆறு இருக்கா, அது பக்கத்துல ஏதாவது மனிதர் வாழ்ந்த தரவுகள் இருக்கான்னு சொல்லி தேடுவாங்க. ஒரு தேடினதுக்கு அப்புறம் இந்த இடத்துல நிறைய பொட்டென்ஷியல் இருக்கு, மனிதர்கள் வாழ்ந்ததுக்கான நிறைய சான்றுகள் இருக்கு அப்படின்னும் போதுதான் அகழ்வாராய்ச்சிக்கு போவாங்க. ஸோ கள ஆய்வுன்றது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லெஸ், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது. நம்ம ஈஸியா வந்து போய் நிறைய டியூரேஷன் எடுத்து ஒவ்வொரு பார்ட்டா பிரிச்சு பிரிச்சு சயின்டிபிக்கா பண்ணுவாங்க. கலாய்வுனா சும்மா நடந்து போக மாட்டாங்க, அதுக்குன்னு நிறைய மெத்தடாலஜி இருக்கு ஆர்கியாலஜில. ஸோ ஒவ்வொரு மெத்தட்ஸையும் பயன்படுத்தி இந்தந்த இடத்துல இப்படி எல்லாம் பார்த்து அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் இந்த இடம் கரெக்டான இடம், இங்க தோண்டுனா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற பட்சத்துலதான் அகழ்வாராய்ச்சிக்கே போவாங்க. ஏன்னா அகழ்வாராய்ச்சின்றது ரொம்ப எக்ஸ்பென்சிவானது, டியூரேஷனும் நம்மளுக்கு நிறைய டைம்ஸ் எடுக்கும். அப்படின்னும் போது அந்த கரெக்டான சைட்டை செலக்ட் பண்ணி அது அகழ்வாராய்ச்சி செய்யறது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த அகழ்வாராய்ச்சியில நாங்க படிக்கும் போது மண் அடுக்குகளை பத்தி படிப்போம், அதாவது ஸ்டாட்டிகிராஃபின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டாட்டிகிராஃபில நீங்க கீழே தோண்ட தோண்ட உங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்ப நீங்க ஒரு பள்ளம் தோண்டி பாத்தீங்கன்னா கலர் கலரா மண்கள் இருக்கும், அடுக்குகள் மாதிரி இருக்கும். இது எல்லாமே நாங்க வந்து சயின்டிபிக்கா படிப்போம். ஸோ இந்த அடுக்குல இந்த பொருள் கிடைக்குதுன்னா மனிதன் எந்த இடத்துல அந்த காலத்துல விட்டுருக்கானோ அதே இடத்துல இருக்கக்கூடிய பொருட்கள் அது. ஸோ இந்த ஸ்டாட்டிகிராஃபிக்கல் அனாலிசிஸ் மண்ணடுக்கு படிகள் இதெல்லாம் வச்சு நாம் வந்து அதோடைய காலத்தை கணிக்கிறதுக்கான வாய்ப்புகளாக நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதனால வந்து எந்த இடத்துல நான் வந்து ஒரு ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொருள் ஒரு இடத்துல கிடைக்குதுன்னா அதே இடத்துல நான் தோண்டும் போது இப்போ எனக்கு கிடைக்கும். ஸோ அந்த அப்போ அந்த விட்டு போன அந்த கான்டெக்ஸ்டை வச்சு அது எப்படி இருக்கு, அது உடஞ்சிருக்கா இல்லை யாராவது பயன்படுத்தியிருக்காங்களா, இல்லை ஏதாவது எழுத்து இருக்கா, இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம தோணும் போது அந்த ஸ்டாட்டிகிராபிக்கல் அனாலிசிஸ் வச்சு நம்ம வந்து அதோடைய தன்மையை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அகழ்வாராய்ச்சின்றது ரொம்ப பெரிய காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம் இது. அதுலயே நிறைய மெத்தட்ஸ் இங்க சொன்னீங்க. மக்களுக்கு தெரியற மாதிரி மக்கள் வந்து எல்லாம் நினைச்சுக்கிறாங்க, எல்லாத்துலயும் ஒரே மாதிரி தோண்டுவாங்க, எல்லா சைட்டு எல்லாமே வந்து ஒரே மாதிரி தோண்டி பள்ளத்தை எடுத்து அதுல இருந்து பொருட்கள் எடுப்பாங்கன்னு. அப்படி கிடையாது, பல விதமான எக்ஸ்கவேஷன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ எனக்கு வந்து கற்கருவிகள் கிடைக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு எக்ஸ்கவேஷன் பண்ணுவேன். ஸோ ஹாரிசாண்டல், வேர்டிக்கல், குவாட்ரண்ட் இது மாதிரி நிறைய எக்ஸ்கவேஷன் டைப்ஸ் இருக்கு. எந்தெந்த பொருட்கள் என்ன மாதிரி இருக்கோ, என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் கல்ச்சர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த எக்ஸ்கவேஷன்ஸ் பண்ணுவோம்.
ஆமா, இப்ப தொல்லியல் அகழாய்வு அப்படின்னு சொல்றப்ப இன்னைக்கு கூட நிறைய அகழாய்வுகள் நடந்துட்டே இருக்கு. குறிப்பா நம்ம அனைவரும் அறிந்த கீழடி தொல்லியல் அகழாய்வுகள். இன்னைக்கு கீழடியில என்ன மாதிரியான தொல்லியல் அகழாய்வுகள் நடந்துகிட்டு இருக்கு, கிடைக்கக்கூடிய சான்றுகளின் படி என்னென்ன வரலாற்று தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
இப்போ நம்ம கீழடி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு, கீழடி சைட் தான் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு சைட். நம்மளுக்கு வந்து நிறைய மக்களுக்கு வந்து தொல்லியலை கொண்டு போன இதுவே வந்து கீழடி நம்ம சொல்லலாம். ஸோ கீழடி வந்து சங்ககால காலத்தை சார்ந்த ஒரு நகரம், ஒரு பெரிய இடமா இருக்கு. இப்போ இந்த இடத்த பாத்தீங்கன்னா ஏன் இதை ரொம்ப ஃபேமஸா நம்ம எடுத்துக்கிறோம், ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பூம்புகார் பாக்குறோம், அழகன் குளம் இருக்கு, அரிக்கமேடு இருக்கு, கொற்கை இருக்கு, இந்த மாதிரி பல அகழ்வாராய்ச்சிகள் நிறைய இடத்துல சங்க காலத்தை சார்ந்த அகழ்வாராய்ச்சிகள் செய்யப்பட்டிருந்துச்சு. ஆனா கீழடி ஏன் ரொம்ப முக்கியமான வாய்ந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு அது எல்லாமே வந்து ஹார்பர் சைட், எல்லாமே போர்ட் சைட்டா நம்ம பாக்குறோம். இது வந்து மக்கள் வாழ்ந்த ஒரு ஊரா பாக்குறோம். இது முக்கியமான ஒரு இதுவா இருக்கு. இவ்வளவு பெரிய நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு டேட்டா கிடைக்கிறதுன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்க சங்க காலத்தை சார்ந்த மக்களுடைய வாழ்வியல் இடமா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப முதன்மையான ஒரு இடமா நம்ம கீழடியை நம்ம வந்து பார்க்க முடியுது. அவங்க அவங்க வாழ்ந்த இடங்களை பாக்குறோம், அவங்க விட்டு சென்ற பொருட்கள், ஈவன் நம்மளுக்கு வந்து கோல்டு ஆர்னமெண்ட்ஸ்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்குது, அவங்க விளையாட்டு பொருட்கள் கிடைக்குது. ஸோ அவங்க எந்தெந்த எப்படி இருந்தாங்க அப்படின்ற நம்ம சங்ககால பாடல்களை வச்சு நம்மளுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை அப்படியே வந்து இது ஒரு பிரைமரி சோர்சஸா எனக்கு கிடைக்குது. ஸோ லிட்ரரி சோர்சஸ், செகண்டரி சோர்சஸ்ல கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் அப்படியே எனக்கு வந்து உண்மைப்படுத்துறதுக்கான தன்மையா எனக்கு வந்து பிரைமரி சோர்ஸா எனக்கு கிடைக்குது. ஸோ அதுதான் நம்ம கீழடியோட முக்கியத்துவமா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு ஒன்று.
ஆமா, இப்ப தொழில் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இயற்கையா மண்ணில் இருக்கக்கூடிய அந்த மூடப்பட்ட புதை பொருட்களை வச்சுதான் நம்ம அந்த தொல்லியல் கருவிகளை கண்டுபிடிச்சு வரலாற்றை வந்து அதை பத்தி எடுக்கிறோம். கடல்ல இருக்கக்கூடிய கடல்சார் தொல்லியல் அப்படின்னா என்ன, அதுல இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு எப்படி ஆய்வுகள் மேற்கொள்றாங்க, அதுல இருந்து கிடைக்கக்கூடிய தரவுகள் எப்படி இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
இப்ப வந்து மெரைன் ஆர்கியாலஜின்னு சொல்லுவோம், அது ஒரு டைப் ஆஃப் நம்ம உட்பிரிவுகளே மெரைன் ஆர்கியாலஜின்னு ஒண்ணு. இப்ப வளரக்கூடிய ஒரு இதுவா நம்ம பாக்குறோம். நிலத்துல பண்ற அகழ்வாராய்ச்சியோட நம்ம வந்து மெரைன் ஆர்கியாலஜியில பண்ற தரவுகள் எடுக்கிறது வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஸோ மெரைன் ஆர்கியாலஜின்றது இப்ப நிறைய இடத்துல கடல் கோள்கள் ஆகலையோ, இல்ல நம்ம பார்க்கக்கூடிய நிறைய அந்த காலத்துல வந்து வாணிகங்கள் நடந்திருக்கு. ஸோ ட்ரேட் நடந்துட்டு இருக்கும் போது அவங்க அந்த ஷிப்ல இருந்து கொண்டு வந்த விஷயங்கள், எடுத்துட்டு போன விஷயங்கள், இந்த மாதிரி சங்க காலத்துல நம்ம பார்க்கக்கூடிய நிறைய வந்து இந்த ட்ரேட் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் படிக்கக்கூடியதுதான் வந்து மெரைன் ஆர்கியாலஜி. ஸோ மெரைன் ஆர்கியாலஜி வந்து கடல் சார்ந்த வாணிகங்கள், அதுக்கப்புறம் வந்து மக்கள் அந்த போர்ட் ஹார்பர்ஸ்ல இருந்தது, கடல் கோளால அழிந்து அழியப்பட்ட நகரங்கள், அதை பத்தி கம்ப்ளீட்டா ஸ்டடி பண்றதுக்கு வந்து மெரைன் ஆர்கியாலஜி ரொம்ப முக்கியமா இருக்கு. இப்ப மாமல்லபுரம் எடுத்துக்கலாம், மாமல்லபுரத்துலயே நம்மளுக்கே தெரியும் நிறைய இது வந்து கடலுக்குள்ள இருக்குன்னு. அதை பத்தி ஸ்டடி பண்றதுக்கு அதுக்கான ஒரு தனியா வந்து அதுக்கு வந்து நீங்க டைவிங் தெரியணும் உங்களுக்கு, உள்ள வந்து அதுக்கான வந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து தனியா வந்து கிரிட் மாதிரி ஒரு சிஸ்டம் போட்டு அது தனித்தனியா அதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி அது பண்ணுவாங்க. ஸோ இது வந்து அந்த தரவுகள் எடுத்து அந்த தரவுகள் மூலியமா மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க எல்லாமே வந்து தொல்லியலை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒண்ணுதான், மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அதை வந்து எப்படி வந்து அந்த உங்களுக்கு விட்டு சென்ற பொருட்கள் மூலியமா மக்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்றது படிக்கிறது தான் தொல்லியலை. அதுக்கான விதவிதமான ஒரு உட்பிரிவுகளை வச்சு அதுல இருந்து நம்ம தரவுகள் சேகரித்து நம்ம படிக்கிறோம்.
ஆமா, பொதுவா நம்ம அருங்காட்சியகத்தை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லும் பொழுது பழமையான பொருட்கள், நினைவு சின்னங்கள், கற்கள், அரசர்கள் பயன்படுத்திய வாளு, கேடயம், இது எல்லாத்தையும் நம்ம அருங்காட்சியகத்துல பார்த்திருப்போம். இப்ப இந்த தொல்லியல் அருங்காட்சியகம் அப்படின்னா என்ன, இதனுடைய அமைப்பு, இந்த தொல்லியல் அருங்காட்சியகம் செய்யக்கூடிய பணிகள் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் நம்மளுக்கு வந்து அருங்காட்சியகங்கள் இருக்கு, ஆனா நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம டிஸ்ட்ரிக்ட் மியூசியம்ஸ்னு எடுத்துக்கிட்டாலே ஸ்டேட் மியூசியம்ஸ் தவிர டிஸ்ட்ரிக்ட் மியூசியம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எந்த பெருமை சார்ந்த நம்மளுக்கு அகழ்வாராய்ச்சிகள் செஞ்சுருந்தாங்களோ இல்லை கல ஆய்வுகள் செஞ்சுருந்தாங்களோ அதை பற்றின செய்திகள் எல்லாமே வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் மியூசியம்ஸில் பார்க்க முடியும். ஸோ தொல்லியல் அருங்காட்சியகம் நம்ம சொல்லக்கூடியது வந்து முன்னாடிலாம் வந்து ஒண்ணுமே இருக்காது, அது என்ன பழைய பொருட்கள்லாம் வச்சிருப்பாங்க அதை பத்தி ஒன்றும் தெரியாது அப்படின்னு. ஆனா இப்போ வந்து மியூசியம்ஸை வந்து அருங்காட்சியங்களை வந்து எப்படி மக்களிடையே கொண்டு செல்லலாம், இப்போ வந்து நிறைய டெக்னாலஜிஸ் மூலியமா எப்படி டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் மூலியமா எப்படிலாம் இப்போ ஏஐ எல்லாம் யூஸ் பண்ணி ஃபாரின்ல எல்லாம் வந்து மியூசியம்ஸை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போறாங்க, ரொம்ப ஈஸியா கொண்டு போறாங்க. அந்த மாதிரி நிறைய விதத்துல தொல்லியல் சார்ந்த இப்ப நம்ம வந்து கீழடி அருங்காட்சியமே பாக்குறோம், ரொம்ப அட்வான்ஸ்ட் மெத்தட்ல நிறைய பண்ணியிருக்காங்க. பழைய நீங்க மியூசியம்ஸ் பாக்குறதுக்கும் இப்ப கீழடி மியூசியம்ஸ் பாக்குறதுக்கும் நிறைய அட்வான்ஸ்மெண்ட் இருக்கும். ஸோ எக்ஸாக்டா எப்படி இருக்கு, எப்படி அந்த பொருட்கள் இருந்திருக்கு, ஸோ அந்த சாம்பிள்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் வச்சிருக்கிறது, இது எல்லாமே நம்மளால நேரடியா பார்க்க முடியுது. இப்படிதான் வந்து நம்மளால வந்து தொல்லியல் அருங்காட்சியகம்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கிற அருங்காட்சியகம்ன்றது வந்து அந்த நிலப்பரப்புல சார்ந்து கிடைக்கிற பொருட்கள் மூலமா பிளஸ் அதை தாண்டி அந்த ஏரியா இப்ப தமிழ்நாடு பத்தின நிறைய செய்திகளை நம்ம வந்து பண்ணுவோம், பார்க்க முடியுது. ஆனா நிறைய பேருக்கு அவங்க டிஸ்ட்ரிக்ட் மியூசியம் எங்க இருக்குன்னே தெரியாது. இப்ப நீங்க காஞ்சிபுரத்துல பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம்ல மியூசியம் இருக்கு, ஆனா நிறைய பேருக்கு அந்த மியூசியம் பத்தியே தெரியாது. அது ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஸோ நீங்க ஒரு 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 டூர் போகும்போதோ ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு ஹாஃப் அ டே ஒரு ஸ்பெண்ட் பண்ற மாதிரி கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற இதெல்லாம் படிச்சு ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒன்றா நான் பாக்குறேன்.
அதே போல இந்திய தொல்பொருள் ஆய்வு மையம் அப்படின்னு ஒரு ஆய்வு மையம் இந்தியாவில இருக்கு. இந்த ஆய்வு மையம் தொல்பொருள்களை குறித்து அதனுடைய பயன்பாட்டுக்காக ஏற்படுத்தப்பட்டது. இந்திய தொல்பொருள் ஆய்வு மையம் எங்கே எப்போது ஏற்படுத்தப்பட்டது, இதனுடைய அமைப்பு மற்றும் பணிகள் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
19ஆம் நூற்றாண்டுலதான் நம்மளுக்கு வந்து முதல் முதல்ல வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்றது வந்து உருவாகுது, ஏஎஸ்ஐன்னு சொல்லுவோம். ஸோ அலெக்சாண்டர் கனிகம் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஆர்கியாலஜி, அவர் தான் முதல் முதல்ல வந்து ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச அது வந்து 1871 சம்திங் அந்த டைம்ல தான் ஆரம்பிக்கிறாங்க. அது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பல அது வந்து விரிவடையுது. ஸோ நிறைய இடத்துல கிடைச்ச பொருட்கள் எல்லாம் வந்து அகழ்வாராய்ச்சி செய்யறாங்க. அதுக்கப்புறம் வந்து இல்லை பிறகு நிறைய பேர் வராங்க, ஜான் மார்ஷல் அந்த மாதிரி வரும்போது அவங்க எல்லாம் வந்து சயின்டிபிக் மார்ட்டிமர் வீலர்லாம் வரும்போது சயின்டிபிக் மெத்தட்ஸ் எடுத்துட்டு வராங்க. அகழ்வாராய்ச்சி சும்மா தோண்டக்கூடாது, இப்படி மெத்தடாலஜியை யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் எக்ஸ்கவேஷன்லாம் நம்மளுக்கு கொண்டு வராங்க, அதெல்லாம் நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். ஸோ ஏஎஸ்ஐன்றது வந்து சென்ட்ரல் கவர்னிங் பாடி. ஸோ அதுல இருந்து நிறைய மான்யூமெண்ட்ஸ் அவங்க வந்து வந்து ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல கொண்டு வந்து அவங்க ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப நீங்க நிறைய மானுமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஏஎஸ்ஐ, இப்ப மாமல்லபுரமே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏஎஸ்ஐ மானுமெண்ட்ஸ் தான் இருக்கும். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அதை பராமரிக்கிறது, அதுக்கு கன்சர்வேஷன் பண்றது, அது எல்லாமே வந்து ஏஎஸ்ஐ பொறுப்பெடுத்து அதை பராமரிக்கிற நிலைமையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஏஎஸ்ஐயும் பல இடத்துல அகழ்வாராய்ச்சிகளும் செய்யறாங்க இப்போ. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வந்து ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆர்கியாலஜின்னு இருக்கும். ஸோ அது ஸ்டேட் கவர்மெண்ட் பண்றது, இது வந்து ஏஎஸ்ஐன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்றது.
ஆமா, இப்ப இந்த தொல்லியல் அகழாய்வின் மூலமா பழங்காலத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் பயன்படுத்தப்பட்ட நிறைய பொருட்கள் நமக்கு கிடைக்குது. அவ்வாறு கிடைக்கக்கூடிய பொருட்கள் எத்தனை ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது பரிசோதனை ஆய்வு முறைகள் ஏதாவது இருக்காங்கம்மா?
பல ஆய்வு முறைகள் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அதை வந்து நாங்க ரிலேட்டிவ் டேட்டிங் அப்சல்யூட்டின் டேட்டிங் சொல்லுவோம், ரெண்டு விதமான டேட்டிங் மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் இப்போ ரிலேட்டிவ் டேட்டிங்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு பொருள் கிடைக்குது, இந்த பொருள் எனக்கு வந்து 1000 வருஷம் பழமையானது அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா அதே அடுக்கில் மண் அடுக்கில் எனக்கு இன்னொரு ஒரு பொருள் கிடைக்குது, ஒரு 1 கிலோமீட்டர் ஒரு 500 மீட்டர் தள்ளி எனக்கு ஒரு பொருள் கிடைக்குதுன்னா ஸோ இதுவும் 1000 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு என்னால் எடுத்துக்க முடியும். இல்லைனா ஓரே மாதிரி இப்போ கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் அப்படின்றது சங்க காலத்தை குறிக்கிறதுனா அதே மாதிரி எனக்கு கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் வேற இடத்துல கிடைச்சுன்னா இது சங்க காலத்தை குறிக்குது இப்படின்ற மாதிரி ஒரு ரிலேட்டிவ் டேட்டிங் நம்ம பண்ணுவோம். அப்சல்யூட் டேட்டிங்ன்றது வந்து ரொம்ப சயின்டிஃபிக்காக பண்ணக்கூடியது, எக்ஸ்பென்சிவான ஒன்று. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய பானைகள் வந்து இது எந்த காலத்தை சார்ந்தது அப்படின்னா அதுக்கு சயின்டிஃபிக்காக லேபுக்கு எடுத்துகிட்டு போய் அது பேர் தெர்மோலூமின்சன்ஸ் டேட்டிங்னு சொல்லுவாங்க, அந்த டேட்டிங்கில் கொண்டு போய் அது எந்த காலத்தை சார்ந்தது, அது எப்போ அது சுட்டிருந்தாங்க, அது மாதிரி பார்த்து அதுலேருந்து எந்த பீரியடுன்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க. இந்த மாதிரி நீங்க இது கேட்டிருப்பீங்க, கார்பன் டேட்டிங்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது கார்பன் டேட்டிங் பண்ணிடலாமே, இப்ப நீங்க ஒரு ஒரு பானை ஓடு கிடைச்சிச்சுன்னா இதை ஏன் கார்பன் டேட்டிங் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் கேட்கற உடனே அதை டேட் சொல்லிடலாமே அப்படின்னு. முதல்ல ஒண்ணு, கார்பன் டேட்டிங்ன்றது வந்து அப்சல்யூட்டிங்கா டேட்டிங் கொடுக்கும். ஆனா பிரச்சனை என்னன்னா அதுக்கான நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அது வந்து வெறும் ஆர்கானிக் மெட்டீரியல்ல மட்டும்தான் கார்பன் டேட்டிங் பண்ண முடியும், பானை ஓடுகள்ல இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. இன்னொரு ரொம்ப முக்கியமானது வந்து அதோட சாம்பிள் வந்து ரொம்ப பார்த்து எடுக்கணும். இவ்வளவு கிராம்ஸ் ஆஃப் சாம்பிளாவது இருக்கணும் நம்ம கைக்கு, ரொம்ப கம்மியா இருந்தாலும் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி இம்ப்யூரிட்டிஸ் இருக்க கூடாது. அதை எடுத்து அது ப்ராப்பரா கிடைச்ச உடனே அது ரொம்ப ப்ராப்பரா அதை ப்ரிசர்வ் பண்ணி அதை எடுத்து போய் லேபுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் பண்ணாதான் நம்மளுக்கான ப்ராப்பர் டேட்டிங் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ டேட்டிங்லேயே நிறைய மெத்தட், இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது இந்த தரவுகளை வச்சு சயின்டிபிக் மெத்தடா நம்ம பண்ணி இந்த டேட்டை கொண்டு வந்து இதுதான் கரெக்டான டேட்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால வந்து கரெக்டா சொல்ல முடியும்.
இந்திய தொழில் துறையினுடைய தந்தை அப்படின்னு நம்ம யார அழைக்கிறோம், ஏன் அவர் அழைக்கப்படுறாரு, அதற்கான காரணங்கள் என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லணுமா?
அலெக்சாண்டர் கன்னிங்ஹம் நான் சொன்ன மாதிரி 19th நூற்றாண்டுல ஏஎஸ்ஐ கொண்டு வராங்க. ஸோ கொண்டு வரும்போது ஸோ அவர் தான் முதல்ல டைரக்டர் ஜெனரல் ஆகுறாரு. ஸோ அலெக்சாண்டர் கன்னிங்ஹம் இஸ் அ ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஆர்கியாலஜி. ஸோ 19th நூற்றாண்டுல தான் முதல் முதல்ல வந்து ஆர்கியாலஜிக்கல் ஸ்டடி ரொம்ப ஸ்ட்ராங்கா வருது. அதுக்கு முன்னாடி அங்கங்கன்னு இருந்த இது வந்து இது ஒரு ஃபார்முலேட்டா பண்ணி இதை வந்து ஒரு கட்டமைப்பு மாதிரி கொண்டு வந்து ஏசை கொண்டு வந்து ஆரம்பிச்சதுனால ஸோ அவரை வந்து நம்ம வந்து முக்கியமா நம்ம நம்ம இந்தியன் ஆர்கியாலஜியை சொல்லும் போது அவரை தான் நம்ம ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஆர்கியாலஜி நம்ம சொல்லுறோம்.
ஆமா, இப்ப இந்த தொல்லியல் ஆர்கியாலஜி அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு நம்மளுடைய மாணவர்கள் 12th வகுப்பு படிச்சு முடிச்சுட்டு கல்லூரி பாடத்துக்கு பல்கலைக்கழகங்கள்ல கல்லூரியில உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட தங்களுடைய பொது தேர்வுகளை எழுதி எதிர்நோக்கி இருக்காங்க. இவர் 12th வகுப்புக்கு பின்னாடி கல்லூரியில இளங்கலை முதுகலை பாடப்பிரிவுகள்ல தொல்லியல் துறையை படிக்கணும், அதுல ஒரு நல்ல அறிஞராகணும் அப்படின்னு விருப்பத்தோடு இருக்கக்கூடியவங்களுக்கு தொல்லியல் துறையில இருக்கக்கூடிய பாடப்பிரிவுகள் இளங்கலை அளவிலையும் முதுகலை அளவிலையும் என்னென்ன பாடப்பிரிவுகள் வழங்கப்படுது, அவை எந்தெந்த கல்லூரி பல்கலைக்கழகங்கள்ல வழங்கப்படுது, குறிப்பா தமிழ்நாட்டுல எங்கெங்கெல்லாம் இந்த கல்லூரிகள் இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
12th எந்த சப்ஜெக்ட் பண்ணியிருந்தாலும் இங்க ஆர்கியாலஜி படிக்கலாம், தொல்லியல் படிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லை. நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடுத்திருந்தேன். பட் நான் ஆர்கியாலஜி படிக்கணும்னு ரொம்ப விருப்பப்பட்டு நான் ஆர்கியாலஜிக்கு போனேன். ஸோ ஆர்கியாலஜின்றது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது, நீங்க எந்த குரூப்னாலும் படிக்கலாம். பிஏ ஆர்கியாலஜின்னு இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்திருக்கும் ரொம்ப கம்மியா தான் வந்து அண்டர் கிராஜுவேஷன்ல நம்மளுக்கு கிடைக்குது. இதுவே மாஸ்டர் டிகிரி நீங்க பார்க்கும் போது நிறைய காலேஜஸ், ஓரளவு நம்மளால பார்க்கக்கூடிய நிறைய காலேஜஸ் இருக்கு. இப்போ யூஜி எடுத்துக்கிட்டீங்கன்னா மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் சென்னையில தாம்பரம்ல இருக்கு. அங்க வந்து நம்மளுக்கு வந்து பிஏ ஹிஸ்டரி ஒகேஷனல் இருக்கும், ஆர்கியாலஜின்னு மியூசியாலஜி. இங்க வந்து ஆர்கியாலஜியை பத்தியும் படிப்பீங்க, மியூசியாலஜியும் படிப்பீங்க, ஹிஸ்டரியும் படிப்பீங்க. ஸோ இது வந்து ஹிஸ்டரி ஒகேஷனல் கோர்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. சென்ட் சேவியர் காலேஜ்ல பழையங்கோட்டையிலும் பிஏ ஆர்கியாலஜின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரீசெண்டா. ஸோ இந்த மாதிரி பிஏ லெவல்ல நம்ம வந்து படிக்கலாம். நீங்க 12th முடிச்சுட்டு பிஏ நீங்க ஆர்கியாலஜி, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கியாலஜி தான் நான் படிக்க போறேன் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா பிஏ லெவல்ல எடுக்கலாம். இல்ல நான் பிஏ வந்து வேற ஏதாவது படிக்கிறேன், எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன், இல்ல பிசிக்ஸ் படிக்கிறேன், கெமிஸ்ட்ரி படிக்கிறேன்னா கூட நீங்க எந்த டிகிரி பண்ணிட்டு கூட எம்ஏ வந்து ஆர்கியாலஜி பண்ணலாம். அதுலயும் எந்த இதுவும் கிடையாது. நான் பிஇ பண்ணிருக்கேன் ஆனா நான் எனக்கு ஆர்கியாலஜி இன்ட்ரெஸ்ட்னா கூட பிஇ முடிச்சுட்டு கூட நீங்க எம்ஏ ஆர்கியாலஜி பண்ணலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதுல. ஸோ எம்ஏ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில இருக்கு, அதுக்கப்புறம் வந்து மனோர்மணி சுந்தரனார் காலேஜ்ல இருக்கு, தமிழ் யூனிவர்சிட்டியில இருக்கு, நிறைய இடத்துல எம்ஏ இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து எம்ஏவும் நம்ம பண்ணலாம் தனியாகவே. ஆர்கியாலஜி நான் பண்ணணும், நான் வேற கோர்ஸ் படிச்சுட்டேன், நான் ஹிஸ்ட்ரி படிக்கல, சோஷியல் சயின்சஸ் படிக்கல, நான் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன் அப்படின்னா கூட நீங்க ஆர்கியாலஜி பண்ணலாம். மாஸ்டர் டிகிரியை பொறுத்த வரைக்கும் ஆர்கியாலஜிக்கல் இதை படிக்கும் போது எம்ஏ முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நீங்க பிஹெச்டி பண்ண வேண்டியதான் இருக்கும். இப்படிதான் அதோட படிப்புகள் இது.
ஆமா, இப்ப இந்த பிஹெச்டி போன்ற முனைவர் பட்ட ஆய்வுகள்ல தொல்லியல் குறித்த ஆய்வுகள் இப்ப எப்படி நடந்துகிட்டு இருக்கு? இன்னைக்கு இந்த முனைவர் பட்டத்துல தொல்லியல் பாடப்பிரிவில் இருக்கக்கூடியவங்க என்ன மாதிரியான ஆராய்ச்சிகளை வந்து மேற்கொள்றாங்க பல்கலைக்கழகங்கள்ல கல்லூரிகள்ல? அந்த ஆய்வுகள் மூலமா என்ன மாதிரியான ஒரு வரலாற்று தகவல்கள் தொல்லியல் இருக்கக்கூடிய அந்த சான்றுகள் நமக்கு கிடைக்குது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
இப்போ நம்மளுக்கு வந்து எல்லா யூனிவர்சிட்டிஸ்லயுமே வந்து பிஹெச்டி நீங்க பண்ணலாம், எந்த கைட்ஸ் கிட்ட இருந்தோ நீங்க பிஹெச்டி பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸோ நீங்க எம்ஏ மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணணும்ன்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இல்லைன்னா எம்ஏ முடிச்சுட்டு நீங்க நெட் எக்ஸாம் எழுதணும், நெட் எக்ஸாம் எழுதி நீங்க வந்து ப்ரொஃபஸருக்கு அந்த மாதிரி இதுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி பல இதுக்கு நிறைய இடத்துல ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. நீங்க பிஹெச்டி பண்றதுக்கான ஸ்காலர்ஷிப் நிறைய அவைலபிலிட்டி இருக்கு, அதையும் நீங்க கிளைம் பண்ணலாம். இன்னும் ரொம்ப முக்கியம், எனக்கு வந்து இல்ல நான் வந்து வேற டிகிரி படிக்கிறேன் ஆனா எனக்கு ஆர்கியாலஜி படிக்கணும்னு ரொம்ப ஆசை அப்படின்றவங்க வந்து தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டி இங்க கரஸ்லயே வந்து ஆர்கியாலஜி எபிகிராஃபி இதெல்லாம் நம்ம ஈவன் நீங்க கன்சர்வேஷன் கூட நீங்க பண்ணலாம் தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டியில். அதுக்கான வாய்ப்புகள் வந்து அப்படியும் நம்மளுக்கு இருக்கு தமிழ்நாட்டுல.
பட்டப்படிப்புகள் படித்து முடித்தவர்களுக்கு தொழில் துறையில மற்றும் அது சார்ந்த துறைகள்ல கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் மற்றும் பயிற்சிகள் என்னென்னமா இருக்குது?
ஆர்கியாலஜி படிச்சு முடிச்சோம் அப்படின்னா ஆர்கியாலஜின்றது வந்து நீங்க வந்து ஒவ்வொரு இதுலயும் நீங்க படிக்கும் போது மியூசியம்ஸும் இன்வால்வ் ஆகும். மியூசியாலஜி இப்ப தமிழ்நாடு தொல்லியல் துறையில அகழ்வாராய்ச்சிகள் செய்யறதுக்கு ஆர்கியாலஜிக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் நம்மளுக்கு அமையுது. அதே மாதிரி நீங்க ஏஎஸ்ஐல நம்ம ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி நீங்க பிரைவேட்டா நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, அவங்களும் நிறைய பண்றாங்க. இதை தவிர அருங்காட்சியகங்கள் டிபார்ட்மெண்ட்டும் வந்து இப்ப வந்து ரொம்ப நிறைய டெவலப்மெண்ட் வந்து ஆர்கியாலஜி மியூசியாலஜியும். ஸோ மியூசியம்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல கியூரேட்டர் இருக்கு. இந்திய அளவுல நிறைய இடத்துல நம்ம வந்து நீங்க பாத்துட்டே இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு எனக்கே வந்து ஒரு ஒரு 15 நாள்ல வந்து ரெண்டு இது வந்திருக்கும். இந்த மாதிரி இந்த இடத்துல கேக்குறாங்க, கியூரேட்டர் வேணும், இந்த இடத்துல வந்து மியூசியம் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வேணும் அப்படின்னு பல இடங்கள்ல கேட்கக்கூடிய இது இருக்கு. வாய்ப்பா நம்ம நிறைய பார்க்க முடியுது. ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு படிப்பா நம்ம பாக்குறோம். இதை தவிர்த்து நம்ம பாக்கணும்னா நீங்க பிஹெச்டி முடிச்சு நிறைய இடத்துல காலேஜஸ்ல ப்ரொஃபஸர் ஆகலாம். நீங்க அப்ராட்ல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இருக்கு, அதுக்கு நீங்க ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து இது ஒரு ப்ராடர் ஸ்கோப்பா தான் நம்ம பார்க்க முடியும். தவிர இது ரொம்ப ஷார்ட்டா இதுக்கு மட்டும்தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நிறைய இடத்துல ஆர்கியாலஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கும் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ்க்குமே வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, அதுக்கான ஒர்க் பண்ற ஆர்கியாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப தேவைப்படுறாங்க. இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு, இது வந்து நம்ம வந்து உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திலயும் வந்து இப்ப வந்து சென்னையில வந்து சாட்டர்டே சண்டேஸ் வந்து கிளாஸஸ் பட்ட படிப்புகளும் இருக்கு, சர்டிபிகேட் கோர்சஸும் நிறைய இருக்கு, டிப்ளமோ கோர்சஸும் இருக்கு. அவங்க ஆஃபர் பண்றாங்க 1 இயர் டிப்ளமோ கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க ஆர்கியாலஜி அண்ட் எபிகிராஃபிக்கு. ஸோ இது வந்து 10th பாஸ் பண்ணவங்க கூட எனக்கு வந்து இல்ல நான் அதை பத்தி ரொம்ப விருப்பப்படுறேன், ஏஜ் லிமிட் கூட கிடையாது, நீங்க எப்போ நீங்க ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர்ட் ஆயிட்டு நீங்க படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, தொழில் பத்தி படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கூட உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து இதுக்கு ஒரு வாய்ப்பா உங்களுக்கு நிறைய இதுக்கான படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கொடுக்குது. இதுவும் நம்ம பார்க்கலாம்.
ஆமா, இது வரைக்கும் தொல்லியல் அப்படின்னா என்ன, வரலாற்றுக்கும் தொல்லியலுக்கும் என்ன மாதிரியான ஒரு தொடர்பு இருக்கு, தொல்லியல் இருக்கக்கூடிய உட்பிரிவுகள், தொல்லியல் நடக்கக்கூடிய அகலாய்வு முறை, கடல்சார் தொல்லியல்னா என்ன, குறிப்பா கீழடி, இன்னும் சொல்ல போனா இந்த 12ஆம் வகுப்பு முடித்தவங்களுக்கு தொல்லியல் துறையில என்னென்ன மேற்படிப்புகள் இருக்கு, என்னென்ன வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறது குறித்து மிகச்சிறப்பா மிக தெளிவான ஒரு விளக்க உரையை வழங்கினீங்க. புதுகை பண்புகளின் நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம்மா.
வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி.
நேர்களே, இதுவரை தொல்லியல் படிப்புகளும் வேலைவாய்ப்பும் குறித்து நமக்கு பல்வேறு விதமான தகவல்களை வழங்கிய டாக்டர் எஸ் தீபிகா அவர்களுக்கும் இணைந்து உரையாடிய நமது புதுகை பண்பலையின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்களுக்கும் நேர்கள் சார்பாகவும் புதுகை பண்பலையின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 00 77 95 0 என்ற எண்களிலும் புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். இது போன்ற பயனுள்ள பல்வேறு விதமான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.